விசேஷ மூலிகை பாகம் ஒன்று.
அது ஃபால் சீசன் ஆரம்பிக்கும் காலம். எர்தாம்டன் நகரம் அதற்கு தயாராகி கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய கதிர்கள் மங்குகின்ற காலம். குளிர்ந்த காற்று மெதுவாக வர ஆரம்பிக்கும். எர்தாம்டனில் ஃபால் சீசன் என்றால் அருணின் அப்பா ரமேஷின் பிறந்தநாள் கொண்டாடும் காலம். அதைவிட ஸ்னீசிங் தொடங்கும் காலம் என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஸ்னீசிங்கில் அருண் படும் கஷ்டம் அம்மா கீதாவிற்கும் அப்பா ரமேஷிற்கும் என்ன செய்வது என்று புரியாமல் சங்கடப்படுத்தும் நேரம். அந்த வருஷமும் ஸ்னீசிங் அருணுக்கு ஆரம்பித்து விட்டது. அப்பா ரமேஷின் பிறந்தநாள், அதுவும் 40வது பிறந்தநாள் வேறு. அந்த சமயத்தில் அதை பெரிய அளவில் கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தார்கள். கீதா அருணுக்கு பலவிதமான மருந்துகள் கொடுத்து பார்த்தார். அவன் ஸ்னீசிங் குறைந்தபடி இல்லை. எதற்கும் மசிந்த மாதிரி தெரியவில்லை அந்த ஜலதோஷம். அவர்கள் ஊரில் உள்ள எல்லா கடைகளிலும் ஹோர்ஷியான நிறுவனத்தின் மருந்துகள் மட்டுமே கிடைக்கும். அது கீதாவிற்கு மிகவும் கோபத்தை கொடுத்தது. நகர மேயர் ரோஸ்வுட் அவர்களிடம் எவ்வளவோ பெட்டிஷன் கொடுத்திருந்தாலும் அவரால் ஹோர்ஷியானாவின் அக்கிரமத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. வேறு நல்ல மருந்துகள் இருந்தாலும் அந்த சுற்று வட்டாரத்தில் ஹோர்ஷியானா தயாரிக்கும் மருந்துகள் மட்டுமே கிடைத்தன. நகர மக்களுக்கு அது ஒரு சாபக்கேடாக இருந்தது. சில சமயம் வெளியூருக்கு சென்றாலோ வெளியூரிலிருந்து யாராவது வந்தாலோ வேறு மருந்துகள் அங்கிருந்த சில குடும்பங்களுக்கு மட்டும் கிடைத்தன. இல்லாவிட்டால் ஹோர்ஷியானாவே கதி. அருண் தும்பிக்கொண்டே இருந்தான். அது அதிகமாகிக் கொண்டே போனது.
போச்சுடா, ஃபால் சீசன் ஆரம்பிச்சாச்சா?
அப்பா ரமேஷ் கேட்டுக்கொண்டே வந்தார். மரத்தில் இலை உதிருதோ இல்லையோ, அருணுக்கு ஜலதோஷம் வந்துடும், ஸ்னீசிங் தாங்க முடியலையே. அருணின் அருகே வந்து செல்லமாக கதை கோதினார்.
எப்படி இருக்குப்பா?
அவருக்கு தெரியும் அவன் ஜலதோஷத்தில் படும் அவஸ்தைகள்.
மருந்து கொடுத்தியா கீதா?
அது அருண் ஆமாம் என்று பதில் அளித்தது போன்றிருந்தது.
ஹாப்பி பர்த்டே அப்பா,
முழுகிக்கொண்டே அருண் வந்தான். அதற்குள் கீதாவும் அங்கு வந்து சேர்ந்தார்.
கேக் எப்படி இருக்கு ரமேஷ்? அருண் தான் டிசைன் கொடுத்தான். அவனுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா?
நடுநடுவில் அருண் ஸ்னீஸ் செய்து கொண்டே இருந்தான். ரமேஷிற்கு என்னவோ போல இருந்தது. அவர் பிறந்த நாள் கேக்கை பார்த்தார். அதில் 40 என்று மெழுகுவர்த்தி அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் 40 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விஸ்டம் என்றும் எழுதியிருந்தது. கீதா வந்து மெழுகுவர்த்தியை ஏற்றினார்.
அப்பா, ப்ளோ த கேண்டில், விஷ் பண்ணிக்கோங்க.
ரமேஷ் கண்ணை மூடிக்கொண்டு, ஆண்டவா எங்கள் அருணோட ஜலதோஷத்தை குணப்படுத்துப்பா என்று சொல்லி மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்தார். அருண் அதற்கு அச்சு என்று ஆமோதித்தான். அருணின் தும்பல் கேட்டது.
கண்ணா, ஏதாவது மருந்து கொடுக்கவா? ரொம்ப தும்மற போல் இருக்கே.
அருணிடம் இருந்து பதில் ஏதும் இல்லை.
அருண், பதில் சொல்லு, மருந்து கொடுக்கட்டுமா?
என்ன என்னம்மா கேட்டீங்க?
மருந்து ஏதாவது கொடுக்கவா?
வேண்டாம்மா.
அருணின் பதில் கேட்டு கீதா ஆச்சரியப்படவில்லை, அதிர்ச்சியும் அடையவில்லை. ஏதாவது நல்ல காரணம் இருக்கக்கூடும் என்று நம்பினார். என்ன இருந்தாலும் தன் மகன் அல்லவா, தன்னை போலத்தானே இருப்பான் என நினைத்தார்.
ஏன் வேண்டான்னு சொல்கிற? அப்புறம் எப்படி இந்த ஸ்னீசிங் உனக்கு சரியாகும்?
எங்கே ஸ்னீசிங்கினால் காய்ச்சல் வந்து விடுமோ என்று இருந்தது கீதாவிற்கு ஒரு பயம். கொஞ்சம் அதிகமாக தும்மினாலோ பள்ளிக்கூடத்திலிருந்து 24 மணி நேரம் குவாரண்டைன் செய்து விடுவார்கள். அதிலும் காய்ச்சல் வந்தால் சில சமயம் 48 மணி நேரம் கூட குவாரண்டைன் ஆகிவிடும். அதிலும் அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு போகும் குடும்பங்களில் ஸ்கூலுக்கு போக முடியாமல் குழந்தைகள் வீட்டில் ஒரு நாள் இருக்க வேண்டிய நிலை வந்தால் பெற்றோர்களுக்கு அதனால் மிகவும் சிரமம்தான்.
கண்ணா, கொஞ்சம் மருந்து சாப்பிட.
அம்மா, நான் இந்த தடவை எந்த மெடிசனும் சாப்பிட போகிறதில்ல.
அப்படின்னா?
நேச்சுரல் மெடிசன் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். ஸ்டீம் பண்ணலாமா?
கீதாவுக்கு ஒரு பக்கம் அதை கேட்க சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கே அருணுக்கு உடம்பு சரியாவதில் தாமதமாகி விடுமோ, அதனால் ஸ்கூலிலிருந்து குவாரண்டைன் ஆகி விடுவானோ என்று பயந்தார்.
ஹாட் வாட்டரில் வேணா கொஞ்சம் ஏதாவது மருந்து போட்டுட்டுமா? அது கூட சேர்த்து ஸ்டீம் பண்ணேன்.
இல்லைம்மா, வெறும் ஸ்டீம் மட்டும் போகும், எல்லாம் சரியாயிடும். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்.
கீதா மேற்கொண்டு ஏதும் பேசாமல் கிச்சனுக்குள் சென்று ஸ்டீம் பிடிப்பதற்கான வேலையை தொடங்கினார்.
அம்மா, உன்னை கவனிச்சிங்களா?
அருணன் குரலில் வீசிங் இன்னும் அதிகமானது.
கண்ணா, இங்கே பக்கத்தில் வந்து பேச, சரியா காதில் விழலை.
அருண் கிச்சனுக்குள் சென்றான்.
என்ன சொன்ன? அம்மா, எங்கள் கிளாஸில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோல்டு வருது. கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறோம், அதுக்கப்புறம் சரியாயிடுது. இது என்னவோ திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறாப்புல இருக்குமா? அது எப்படி சொல்லி வச்சாப்புல நடக்கும்?
அருணன் கேள்விக்கு கீதாவிடம் பதில் இல்லை. அந்த கேள்வி அவரை சிந்தனையில் ஆழ்த்தியது.
அம்மா, இதுவும் ஹோர்ஷியானாவோட ஒரு கேமா இருக்குமோ?
ஹோர்ஷியானா என்ற பெயரை கேட்டவுடன் கீதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அருணை பயம் கலந்த சந்தேகத்தோடு பார்த்தார்.
அம்மா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் ஹோர்ஷியானா தவிர மருந்து வேறு யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. அவங்க அதில் ஏதாவது மேல் ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல. திங்க் அபவுட் இட். அவங்க மருந்து தானே திரும்ப திரும்ப வாங்க வேண்டியிருக்கு.
அருணன் கன்ஸ்பிரசி தியரியை கேட்டவுடன் கீதாவுக்கு பக் என்று இருந்தது. இவன் ஏதோ சொல்லப்போய் மீண்டும் ஏதாவது வம்பில் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்று தோன்றியது. இன்னும் ஒருமுறை ஹோர்ஷியானா நிறுவனத்தின் அதிபர் டேவிட் ராப்லியை சந்திப்பது என்றால் அது ஒரு பெரிய தண்டனை என்று நினைத்தார்.
என்னம்மா, ஹோர்ஷியானா பேரை சொன்னோடனே பயந்துட்டீங்களா?
கீதா மெதுவாக தலையசைத்தார். அருணுக்கு அம்மாவின் தயக்கம் புரிந்தது. அம்மாவை செல்லமாக கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தான்.
சாரிம்மா. ஓகே, கொஞ்சம் மருந்து சேர்த்துக்கிறேன். அந்த வேப்பரைசரை வெந்நீரில் போடுங்க. அப்புறம்மா, நாங்கள் இந்த வாரம் ஸ்கூலில் ஃபீல்ட் ட்ரிப்போ போகிறோம். அதுக்குள்ளே எப்படியாவது இந்த கோல்ட் அண்ட் ஸ்னீசிங்கை சரி பண்ணிடணும், இல்லாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. வாவ், ஃபீல்ட் ட்ரிப்! எங்கே போகிறீங்க? எங்கே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம்.
அம்மாவை சீண்டினான் அருண். கீதா தனக்கு தோன்றிய எல்லா இடங்களையும் சொன்னார். எல்லாமே தப்பு என்று சொன்னான் அருண்.
சரி, நீ ஏன் சொல்லிடேன்?
அருண் வேண்டுமென்றே மெதுவான குரலில் சொல்லிவிட்டு அம்மாவின் முகத்தை பார்த்தான். அம்மாவின் பதில் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்போடு அவரை பார்த்தான். அருண் சொன்னது கீதாவிற்கு விளங்க சில நொடிகள் ஆயின. அருண் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான். கீதாவிற்கு அருண் சொன்ன பதில் திடீரென்று ஒரு புரியாத மகிழ்ச்சியை கொடுத்தது. அருண் எதிர்பார்த்தபடியே அவரது முகத்தில் அது தெரிந்தது.
Did you just say Pueblo del Indigna? Really? Amma?
Pueblo del Indigna என்னும் கிராமம் ஒரு மலையடிவாரத்தில் இருந்தது. எர்த்தாம்டன் நகரில் இருந்து சற்று தொலைவில் நேட்டிவ்ஸ் வசிக்கும் இடம். அங்கே வேறு எவருக்கும் நுழைய முடியாதபடி நிறைய பர்மிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தன. வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் அங்கே போய் பார்க்க வேண்டும் என்று கீதாவிற்கு ஆசை இருந்தது.
எப்படி அருண், உங்கள் கிளாஸ்க்கு அங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிது? நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா அங்கே போகிறதுக்கு. லக்கி பாய், ரியலி. அம்மா, எங்கள் கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் ரிச் அவங்களோட கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பேரண்ட் வாலண்டியர்ஸ் யாராவது வரணுமா?
கீதா அப்படி கேட்டது அருணுக்கு சிரிப்பாக வந்தது. அம்மாவின் ஏக்கம் அவனுக்கு புரிந்தது.
இல்லைம்மா, மிஸ்ஸஸ் ரிச், மிஸ்ஸஸ் மெடோஸ், ஸ்கூல் பஸ் டிரைவர் தவிர வேறு அடல்ட்ஸ் யாருமே அங்கே வரத்துக்கு பெர்மிஷன் கிடையாது. அப்போது கேமரா கொண்டு போய் நல்ல பிக்சர்ஸ் கொண்டு வா. என்ன, என்னால் நேரில் போக முடியாட்டியும் அட்லீஸ்ட் பிக்சர்ஸையாவது பார்க்குறேன். சாரிம்மா, கேமரா, செல்ஃபோன் எதுவுமே கொண்டு போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அருண், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மைன் டூ. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. வா, முதல்ல போய் உன்னோட கோல்டை சரி பண்ணலாம் அதுக்குள்ளேயும்.
அருண் ஃபீல்ட் ட்ரிப் போகும் நாள் நெருங்கி கொண்டே வந்தது. ஆனால் அவனது ஸ்னீசிங்கும் காஃபும் குறையவே இல்லை. எவ்வளோ வைத்தியம் செய்தும் பயன் இல்லை. அருணின் கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் ரிச் யாருக்காவது ஃபீவர் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வீட்டிலேயே உட்கார வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதை நினைக்கவே அருணுக்கு திக்கென்று இருந்தது.
கண்ணா, இன்னும் சரியால போல் இருக்கே.
கீதா கன்சர்ன் கலந்த வருத்தத்தோடு கேட்டார். அம்மாவின் கன்சர்ன் அருணுக்கு புரிந்தது. இருந்தாலும் அடக்க முடியாமல் அழுகை வந்தது.
அம்மா, நான் அந்த நேட்டிவ் வில்லேஜுக்கு போயே ஆகணும்மா. ரொம்ப வருஷம் கழித்து அங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் சான்ஸ். கவலைப்படாத கண்ணா, இன்னும் ரெண்டு நாள் இருக்கே, அதுக்குள்ளே சரி பண்ணிடலாம்.
ஏதாவது மருந்தை கொடுத்து அருணன் கோல்டை சரியாக்கி விடலாம் என்று தோன்றியது கீதாவிற்கு. ஹோர்ஷியானா மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எப்படி தனக்கு லாபம் வரும்படி செய்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார். வேறு வழியே இல்லாவிட்டால் மருந்து கடையில் கிடைக்கும் மருந்துகளை கண்ணாபினா என்று வாங்கி சாப்பிடும்படி ஆகிவிடுகிறது. ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போக முடியாவிட்டால் அருணால் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று அவருக்கு தெரியும். இரவு படுக்கும் முன்னர் கொஞ்சம் ஸ்டீம் பிடிக்க அருணை கூப்பிட்டார்.
கண்ணா, கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிட்டு படுத்துக்கிறியா?
அருணின் தும்பலும் இரும்பலும் கேட்டது. ஆனால் பதில் ஏதும் வரவில்லை. அவனது அறைக்கு போனார். வழியில் கணவர் ரமேஷ் என்ன செய்கிறார் என்று ஒரு நோட்டம் விட்டார். அவரோ ஒன்றும் தெரியாதவர் போல நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அருண் அருகே சென்று அவனை தொட்டு பார்த்தார். உடம்பு சூடாக இல்லை. கீதாவின் மனம் கொஞ்சம் நிம்மதியானது.
பாடா, காய்ச்சல் இல்லை.
அம்மாவின் கை பட்டவுடன் அருண் விழித்து பார்த்தான்.
என்னம்மா? சாரிப்பா, எழுப்பிட்டேனா? இல்லைம்மா, பரவாயில்ல. எப்படி இருக்க? இன்னும் காஃப் அண்ட் ஸ்னீஸ் இருக்கு போல் இருக்கே.
அருண் கண்களை மெதுவாக மூடி திறந்து ஆமாம் என்றான்.
நாளைக்கு ராத்திரிக்குள்ள சரியாகணும். நாளைக்கு ராத்திரி இல்லைம்மா, காலையில் ஸ்கூல் போகும்போதே எனக்கு காஃப் அண்ட் ஸ்னீஸ் இல்லைன்னா மிஸ்ஸஸ் ரிட்ஜ் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க? அம்மா, புயப்லோ டெல் இண்டக்னா வில்லேஜில் இருக்கிற நேட்டிவ்ஸ்க்கு நம்ம கிட்ட இருக்கிற ஜெர்ம்ஸ் எதுக்குமே இம்யூனிட்டி கிடையாது. சின்ன ஃபீவர் வந்தால் கூட கன்டேஜியஸ் டிசீஸாக மாறிடலாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓ, கொஞ்சம் கூட இம்யூனிட்டி கிடையாதா உங்களுக்கு? ஆமாம்மா, மிஸ்ஸஸ் ரிட்ஜ் அப்படித்தான் சொன்னாங்க. திங்க் அபவுட் இட், யூஎஸில் முதல்ல யூரோப்பியன்ஸ் வந்தப்போ நேட்டிவ்ஸ்க்கு எவ்வளவு டிசீசஸ் வந்தது, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா எவ்வளோ நடந்திருக்கு. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க.
அருணன் வேர்ல்ட் நாலேஜ் கீதாவிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. மெதுவாக அவன் தலையை வருடினார்.
எனக்கு அங்கே போயே ஆகணுமா? அதுக்காக கோல்டு மெடிசன் ஏதாவது எடுத்துக்கலான்னு பார்க்குறேன்.
அருணின் பதில் கீதாவுக்கு சற்று வியப்பாக இருந்தது. அவன் சொன்னது சரிதான் என்றும் பட்டது. வேகமாக சமையல் அறைக்கு போய் மருந்து அலமாரியை திறந்தார். அங்கே ரமேஷ் வாங்கி வைத்திருந்த மருந்துகள் எல்லாம் இருந்தன. 4 விதமான காஃப் மாத்திரைகள், 3 விதமான ஃபீவர் டேப்லெட்ஸ் என்று கொட்டி கிடந்தன. தன்னையும் மருணியும் போல தனது கணவர் இல்லையே என்று வருத்தப்பட்டார். இருந்தாலும் அப்போதைக்கு அது உபயோகமாக இருந்தது. ஸ்டீம் பிடிப்பதற்கான லிக்விடை எடுத்தார். தண்ணீரை அடுப்பில் கொதிக்க வைத்து அருணை கூப்பிட திரும்பினார். அவர் பின்னால் அருண் ஒரு கோஸ்டை போல போர்வையை பொருத்தி கொண்டு நிற்பதை பார்த்து திடுக்கிட்டார்.
பயந்துட்டீங்களாம்மா? ஆமாம், ஹலோவின் காஸ்டியூம் மாதிரி இருக்கு.
அதற்குள் தண்ணீர் கொதிக்கவே அதில் வேப்பரைசர் லிக்விடை கொஞ்சம் சொட்டு சொட்டாக விட்டார்.
ஹோஷியானாவோட மருந்தாம்மா? ஆமாம், நம்ம எல்லாரையும் அவங்களோட மெடிசனுக்கு ஸ்லேவ் ஆக்கியிருக்காங்க இல்லைம்மா.
கீதா அருண் சொன்னதை கவனிக்காமல் அவன் முகத்தை கொதிக்கும் தண்ணீரை பாத்திரத்தின் அருகே கொண்டு போனார். அருண் ஆழமாக ஒரு மூச்சு இழுத்தான். மருந்து கலந்த ஆவி அவனது சுவாச பாதையில் சென்று நிவாரணம் கொடுத்தது.
எப்படி இருக்கு கண்ணா?
மீண்டும் அவன் மூச்சை ஆழமாக இழுத்தான். அதற்குள் அலமாரியை திறந்து ஒரு ஆயின்மெண்டை எடுத்து அவனது சட்டையை சிறிது தூக்கி அவன் நெஞ்சில் தடவினார். ஸ்டீம் அவன் முகத்தில் பட்டு உயர்த்தது. ஒரு துண்டை கொடுத்து முகத்தை துடைத்து கொள்ள சொன்னார். ஸ்டீம் பிடித்து சிறிது நேரத்தில் படுத்துக்கொள்ள அறைக்குள் சென்றான் அருண். மறுநாள் காலையில் சீக்கிரமே கீதாவிற்கு விழிப்பு வந்துவிட்டது. அருண் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்பதற்காக அவன் அறைக்குள் சென்றார். அங்கே கட்டிலில் அவனை காணவில்லை. குளியல் அறையிலிருந்து சத்தம் வருவதை கேட்டு அங்கு சென்றார். உள்ளே அருண் பல் விளக்கி கொண்டிருந்தான்.
அருண், எப்படிமா இருக்கு? வண்டர்ஃபுல் அம்மா, ஐ அம் ரெடி ஃபார் ஃபீல்ட் ட்ரிப்.
2 நாள் கழித்து அருணின் கிளாஸ் ஸ்கூல் பஸ்ஸில் கிளம்பியது. பஸ்ஸை ஓட்டியவர் மிஸ்டர் கிளென். அவர் புதிதாக வந்திருந்த ஸ்டாஃபில் ஒருவர். வகுப்பு ஆசிரியை மிஸ்ஸஸ் ரிச் தனக்கு உதவியாக இன்னொரு ஆசிரியையும் டீச்சரையும் அழைத்து வந்திருந்தார். அவரது பேர் மிஸ் மெடோஸ். பஸ் புறப்பட்டது. அப்போது மிஸ்ஸஸ் ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவரையும் சோதனை செய்தார். எல்லாரிடமும் ப்ராப்பராக லஞ்ச் பேக் இருக்கிறதா, வாட்டர் பாட்டில் இருக்கிறதா, குளிருக்கு தகுந்த மாதிரி ஜாக்கெட் இருக்கிறதா என்று எல்லோரையும் சோதனை போட்டார். யாருக்காவது ஃபீவர் ஏதாவது இருக்கிறதா என்றும் அவர் சரிபார்த்தார். மிஸ்டர் கிளென் ஓடிய பஸ் பியோப்லோடென் இண்டக்னா கிராமத்தின் வழியை சென்றடைந்தது. அந்த வில்லேஜுக்குள் வண்டிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. வில்லேஜின் வெளிப்புறத்திலேயே பஸ் நிறுத்தப்பட்டது. மிஸ்டர் ஸ்ட்ரிட்ஜ் யாவரும் இறங்கும் முன்னர் எல்லாரையும் பார்த்து பேசினார்.
ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்குமே கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வில்லேஜுக்குள்ள அவுட்சைடர்ஸ் யாருக்குமே வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அதனால நான் சொல்கிறத லிசன் கேர்ஃபுல்லி. வில்லேஜ் இங்கேருந்து 3 மைல் டிஸ்டன்ஸில் அங்கே இருக்கிற மலை மேலே இருக்குது. எல்லாரும் நடந்து தான் போகணும். யாருக்காவது நடக்க முடியலன்னா பஸ்லேயே வெயிட் பண்ணலாம். மிஸ் மெடோஸ் அவங்க கூட இருப்பாங்க. யாராவது இருக்கீங்களா?
எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
கிளாஸ் என்ன சத்தமே காணோம், ஷோ சம் எனர்ஜி.
எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலகலவென்று சிரித்தனர்.
ஓகே, அப்போ யாருமே பஸ்ல வெயிட் பண்ண போறதில்ல. அமே கரெக்ட். ஆல்ரைட், லெட்ஸ் கோ.
முதலில் மிஸ்ஸஸ் ரிச், பின்னர் மெடோஸ் இறங்கி கொண்டனர். ஒருவர் பின் ஒருவராக மாணவ மாணவியர் இறங்கினர். கடைசியாக மிஸ்டர் கிளென் கீழே இறங்கினார். அருணுக்கு எப்படா அந்த கிராமத்துக்குள் போகலாம் என்று இருந்தது. மிஸ்ஸஸ் ரிச் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே இருந்தார். ஐயோ, போதும் என்று அருணுக்கு கத்த தோன்றியது.
கிளாஸ், நம்ம போகிற வழியில் இருக்கிற பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை நல்லா கவனிங்க. தே ஆர் வெரி ரேர் அண்ட் எக்ஸாட்டிக். அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரிச் பயோடைவர்ஸ் பிளேஸ். அதனால் எந்த செடியையும் தொடக்கூடாது. உங்கள் கிட்ட இருக்கிற நோட் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அப்சல்யூட்லி நோ நாய்ஸ்.
அருணுக்கு அப்பாடா என்று இருந்தது. ஹூரே என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டான். கிசுகிசு என்று பேசிக்கொண்டு 3 மைல் ஹைக்கை தொடங்கினர். சற்று தூரம் போன பின் சாரா, அருணின் வகுப்பு தோழி, கையை தூக்கி மிஸ்ஸஸ் ரிட்ஜுடன் கேள்வி கேட்டாள்.
மிஸ்ஸஸ் ரிட்ஜ், மேலே போன பிறகு அங்கே இருக்கிற நேட்டிவ்ஸ் கூட பேசலாமா, குவஷ்சன்ஸ் கேட்கலாமா?
சாராவின் துருதுருப்பு எல்லோருக்கும் தெரிந்ததே. மிஸ்ஸஸ் ரிட்ஜ் ஒரு புன்சிரிப்போடு பதிலளித்தாள்.
டெஃபினெட்லி, ஆனால் வித்இன் லிமிட்ஸ். அவங்களுக்கு ட்ரபிள் பண்ணாத மாதிரி நடந்துக்கணும், சரியா?
அருண் தானும் ஏதாவது கேட்கலாமா என்று நினைத்தான். என்ன தோன்றியதோ வேண்டாம் என்று விட்டுவிட்டான்.
என்ன அருண், நோ குவஷ்சன்ஸ்? எப்போ பாரு ஏதாவது கேள்வி கேட்பியே.
இல்லை என்று தலையாட்டினான் அருண். மிஸ் மெடோஸ் தன் அருகே நடந்து வருவதை பார்த்தவுடன் அருண் மெதுவாக அவரிடம் பேச ஆரம்பித்தான். ஒவ்வொரு செடி கொடியையும் காட்டி மிஸ் மெடோஸ் அருணுக்கு விளக்கம் கூறியது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மிஸ் மெடோஸ் நிறைய தெரிந்து வைத்திருந்தார்.
மிஸ் மெடோஸ், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே இதை பற்றி. ஐம் எ பாட்டனிஸ்ட் மேஜர் அருண். இதெல்லாம் நான் படித்ததில் இருக்குது.
சிறிது நேரத்துக்கு பின் மிஸ் மெடோஸ் சில காலம் ஹோர்ஷியான நிறுவனத்தில் பணியாற்றியவர் என்று தெரிய வந்தது. எங்கெல்லாமோ சென்று கடைசியில் அருணன் ஸ்கூலுக்கு டீச்சராக வந்திருந்தார்.
மிஸ் மெடோஸ் எங்கள் அம்மாவும் ஹோர்ஷியானில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியா? எனக்கு என்னமோ அவங்களோட கார்ப்பரேட் பாலிசி கொஞ்சம் கூட பிடிக்கலை. அதனால் ஐ லெஃப்ட் தம். இங்கே இருக்கிற டைவர்சிட்டியை ஒரேடியாக அழிச்சிருவாங்கன்னு தோணித்து.
அருண் மௌனமாக இருந்தான். மிஸ் மெடோஸ் சொன்னது அவனுக்கு புரிந்தது.
அருண், ஹோர்ஷியானாவை எடுத்து நீ ஃபைட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ஆம் ப்ரவுட் டு பி யுவர் டீச்சர்.
அவனை தோளில் செல்லமாக தட்டினார் மிஸ் மெடோஸ். அருணுக்கு பெருமையாக இருந்தது. அவன் தனது நாய்க்குட்டி பக்ரூவுக்காக ஹோர்ஷியானா நிறுவனத்துடன் போராடியதை ஞாபகப்படுத்தினார்.
தேங்க்யூ மிஸ் மெடோஸ். அந்த ஹோர்ஷியானாவோட அட்டகாசத்தெல்லாம் ஒன்ன மாதிரி 4 பேர் கேள்வி கேட்கணும், அப்பத்தான் அடங்குவாங்க. கீப் இட் அப்.
அதற்குள் 2 மைல் கடந்திருந்தது. மிஸ்ஸஸ் ரிட்ஜ் சொல்லியிருந்தபடி கடைசி மைல் மிகவும் ஸ்டீப்பானதாக இருக்கும் என்றும் மூச்சு ரொம்ப முட்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அது நினைவுக்கு வந்தது. பேச்சு நின்றது அனைவருக்கும். பெருமூச்சு தான் கேட்டது. அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு மெதுவாக நடந்தனர். நிமிடங்கள் மணிக்கணக்காக தோன்றியது. அருணும் கொஞ்சம் கூடவே மூச்சு விட்டான். கடைசியாக சில மணி நேரத்துக்கு பின் அவர்கள் வில்லேஜுக்குள் வந்து அடைந்தனர்.
கிளாஸ், ஹியர் வி ஆர் அட் த ஹார்ட் ஆஃப் பேப்லோ டெல் இன் டெக்னா,
சந்தோஷம் கலந்த குரலில் சத்தமாக சொன்னார் திருமதி ரச். அருணுக்கு திடீரென்று மூக்கில் என்னவோ செய்தது. முகத்தை மூடிக்கொண்டு மெதுவாக தும்பினான்.
பாகம் ரெண்டில் சந்திப்போமா?